அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திலல்லாஹு ஃபலா முளில்ல லஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ். ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا إخوة المسلمون اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. சதகல்லாஹுல்லலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருநாமம் சொல்லி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ரஹமத்துல்லில் ஆலமீனாக வந்துரித்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபீங்கள், தபோ தாபீங்கள், நல்லடியார்கள், மூமீன்கள், முத்தகீங்கள், சாலிகீங்கள் அனைவர்கள் மீதும் எந்தென்றும் உண்டாவதாக இன்று பிரார்த்தித்ததின் பின்பு ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் ஏத்திகாஃபுடைய நியத்தோடு சமம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுடைய ஏவல்களுக்கு பரிபூர்ணமாக அடிபடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் விளக்கப்பட்ட சகல விஷயங்களையும் தங்களது வாழ்க்கையில் இருந்து தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் தக்வாவை கொண்டு வசியத்து உபதேசம் செய்து கொள்கின்றேன். பேரன்று மிக்க முஸ்லீம் பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உலகத்திலே சிறந்த படைப்பாக மனிதர்களான எங்களை படைத்திருக்கிறார். எங்களை படைப்பதற்கு முந்தையே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பல ஏற்பாடுகளை அவன் செய்து வைத்திருக்கிறான். அது சம்பந்தமான சில முக்கியமான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த குத்துபா பிரசங்கத்திலே நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள், அவைகள் மக்லூகாத்துகள் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகள் என்று சொல்லும் பொழுது வானம், பூமி, சூரியன், சந்திரன், உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகள் எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுதான். இதே போல சுவர்க்கம், நரகம் எல்லா படைப்புகளும் அல்லாஹ் படைத்ததுதான். எல்லா படைப்புகளிலையும் அல்லாஹ் முதலாவது படைத்தது என்ன என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைப்போமாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வாகிறவன் அவ்வலும் அவனே, அவன் ஆசிரும் அவனே. அந்த அல்லாஹ் அவ்வலாக ஆசிராக இருந்தவனாக அவன் மஹ்லூகாத்துகளான படைப்புகளை படைக்க அல்லாஹ் விரும்பினான். அந்த நேரத்தில் அல்லாஹ் முதலாவது படைத்தது அவனது கலம் என்கிற அந்த பேனை என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த கலமை தான் அல்லாஹு தஆலா முதலாவது படைத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த கலமை படைத்து அல்லாஹ் எழுதுக என அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். உடனே அந்த கலம் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறது, எதை நான் எழுத என்பதாக கேட்டிருக்கிறார். அகீதாவுடைய பாடத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள், எல்லாருமே படித்த மக்கள் தான். அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துகள் 20 என்று அதிலே அந்த சிபத்துகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்மு அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய இராதத்தின் நாட்டம். எனவே அல்லாஹ்வுடைய இல்மிலே அல்லாஹ்வுடைய அந்த அறிவு இன்னும் ஞானத்தில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருந்ததோ, அல்லாஹு தாலா உலகத்துல எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று அவனுடைய இராதத்திலே நாடினானோ அத்தனை விஷயங்களையும் அல்லாஹு தாலா அந்த கலம் என்கிற பேனைக்கு உதிப்பாக கொடுத்தான். எழுதுக, நடக்கிறது, நடக்க இருக்கிறது, நடக்க போகிறது எல்லாத்தையும் எழுதுக என அல்லாஹு தாலா சொன்ன பொழுது அந்த கலம் சகல விஷயங்களையும் எழுதி முடித்தார். அந்த ஹதீஸின் தொடர்ந்தே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது பேனையுடைய மை காய்ந்து விட்டது என்றார்கள். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதியில் அல்லாஹ் முதலாவது படைத்தது கலமை, அந்த கலமிலே அல்லாஹ்வுடைய இல்மும் அல்லாஹ்வுடைய இராதத்தில் உள்ள விஷயங்களை அல்லாஹு தஆலா எழுதும்படி சொன்னான். அந்த கலம் எழுதி முடித்தது, அவருடைய பேனை மை காய்ந்து விட்டது என்றால் தக்தீர் எழுதி முடிக்கப்பட்டாய். இதான் ஈமானுடைய ஆறாவது அம்சங்கள்லே முக்கியமான அம்சம். ஆறு அம்சங்கள் படித்திருக்கோம் இல்லையா, அதுல ஒன்றாவது கடைசி என்ன, ஹைரும் ஷர்ரும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும், அல்லாஹ்வுடைய தக்தீர்ல எது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தக்தீரை அல்லாஹ் நிர்ணயித்தது. இந்த மக்குலுக்காட்டுகளான படைப்புகளை படைக்கிற சந்தர்ப்பத்திலே முதலாவது கலமை படைத்துதான் அல்லாஹு இந்த ஏற்பாடை செய்திருக்கிறான். நாங்கள் நீங்க எல்லாரும் இப்ப மனிதர்களாக உலகத்தில் வாழ்கிறோம், எங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த கலம் எழுதி முடித்து விட்டது. அல்லாஹ்வுடைய தக்தீரிலே உள்ள விஷயங்கள் தான் இப்பொழுது நடக்கும். இதைதான் மூமின்களா உள்ள மக்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையோடு உலகத்திலே வாழ்ந்தாதான் அவன் ஒரு மூமின். அவனிடத்தில்தான் ஈமான் யக்கீனியத்திருக்கிறது. அவனுடைய வணக்க வழிபாடுதான் ரூஹானியத்ததாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் என்ற செய்திகளை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே அந்த கலம் எதை எழுதி முடித்ததோ அதுதான் தக்தீர். அந்த தக்தீர் பிரகாரம் தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறார். அப்படியானால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க, நாங்க நீங்க படைக்கப்படுவதற்கு 70,000 வருஷங்களுக்கு முந்தையே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் சம்பந்தப்பட்ட ரிசுக்குகளை, எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா நியமித்து விட்டான், எழுதி விட்டான். அல்லாஹ்வால் பங்கு வைக்கப்பட்டு விட்டது. பங்கு வைக்கப்பட்ட அந்த ரிசுக்குகளை அந்த கலம் ஏற்பாடு செய்து விட்டது, எழுதி விட்டது. அதுதான் அந்த தக்தீரில் எழுதப்பட்ட உலகத்திலே பகிரப்பட்டிருக்கிறது. அந்த ரிசுக்குகளை நாம் தேடிக்கொள்ள முயற்சிப்பது அவசியம். அதற்கான வழிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல உலகத்திலே வாழ்ந்த அவ்வளவு நபிமார்கள் மூலமாக அல்லாஹு தஆலா ஆகி தந்திருக்கிறான், முறைகளை சொல்லி தந்திருக்கிறான். இதைதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு தானியத்தை படைக்கும் பொழுது அந்த தானியத்தை யார் சாப்பிடுவார், எந்த பெயர் குறித்துத்தான் அல்லாஹ் உலகத்திலே படைத்திருக்கிறான். உலகத்திலே ஒரு வித்து படைக்கப்படுகிறதா, ஒரு தானியம் படைக்கப்படுகிறதா, ஒரு பருப்பு படைக்கப்படுகிறதா, அந்த யார் அதை சாப்பிடுவார் என்பதை அல்லாஹு தஆலா பெயர் குறித்தான் உலகத்துல படைத்து வச்சிருக்கிறான். அது உலகத்துல உருவாக்கப்படுகிறார். அவங்க அவங்களுக்கு வந்து பங்கு வைக்கப்பட்டிருந்ததுக்கு அவங்க நிச்சயமாக அடைந்து கொண்டே தீருவார்கள். ஒரு மனிதனை அவன மவுத்து அஜல் விரட்டுகிறது, அவன ரிசுக்கு அவனை துரட்டுகிறது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரிதான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு பெண்ணை படைக்கும் பொழுது அந்த பெண்ணை யார் மணமுடிப்பார் என்ற அந்த முக்கியமான ஏற்பாடையும் செய்து அந்த பெயர் குறித்தான் உலகத்திலே பெண்கள் படைக்கப்படுகிறார். அந்த கருத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நாம் உலகத்துல ஒரு மாப்பிள்ளைக்காக வேண்டிய எத்தனையோ பெண் தேடுறோம் இல்லையா, ஒரு பெண்ணுக்காக வேண்டிய எத்தனையோ மாப்பிள்ளையை தேடுறோம் இல்லையா. உலகெல்லாம் சுத்தி போட்டு பார்த்தா பக்கத்து வீட்டுலதான் ஒரு பொண்ணா மாப்பிள்ளை இருப்பாங்க இல்லையா, பார்த்திருக்கிறோம். இது ரப்புல் ஆலமீன் அவங்க பங்கு வைத்தது. பங்கு வைத்ததுதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, நீங்க இந்த மலையிலிருந்து குறித்தாலும் அந்த மலை இந்த மலை குறித்தாலும் அதாவது எதுவும் நீங்கள் அதைவிட கூடுதலாக கிடைப்பதில்லை. அல்லாஹ் பங்கு வைத்ததுதான் கிடைக்கும். அதற்காக அல்லாஹ் பங்கு வைத்தது கிடைக்கும் தானே என்று வீட்டுக்குள்ள இருக்கும்படி மார்க்கம் சொல்லல. அதற்கான வழிகளை முயற்சிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நபிமார்களுக்கும் அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பல பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய இல்மிலே, அல்லாஹ்வுடைய இராதத்திலே, அல்லாஹ்வுடைய தக்தீரிலே எங்கள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் அந்த அம்சங்களிலே நாம் இன்று இந்த குத்துபாவில ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. எனவே அந்த ரிசுக்குடைய விஷயத்தை பொறுத்த வகையில் அல்லாஹ் எங்களுக்கு பங்கு வைத்திருக்கிறான். பங்கு வைத்தது மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றோம்,
பல்லான தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால நான் பல விக்கர்கள் ஓதுறோம் பத்தியா, வாரிசான அவுராதுகள், இந்த போர்டுகள் எல்லாம் எழுதி பாத்தீங்களா? நீ எல்லாரும் பார்த்து பார்த்து ஓதுறீங்க தானே, அது ஒரு வார்த்தை ஓதுறீங்க பாருங்க. உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து தடுத்தாலும் தடுக்க முடியாது. இதான் ஈமானுடைய உண்மையான உச்சக்கட்டை. தான் மக்கள் நம்பணும். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மக்களுடைய கருத்திலே வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மூமினத்தான தன்மை வந்துவிடும், அவன்கிட்ட ஒரு சாதிகத்தான தன்மை வந்துவிடும், அவன் ஒரு தவக்கல் உள்ளவனாக வாழ்வான், அவனுடைய ஈமான்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும். உலக மக்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் கொடுக்க நாடிவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது என்ற ஒரு உறுதி ஒரு மூமினுக்கு வரணும். வலா மூத்திய மன நீ கொடுக்க வேணும் என்று நாடித்தியா, அதாவது அல்லாஹ் நீ தரமாட்டேன் நீ தடுக்க நாடி விட்டீங்களா, முழு உலக மக்கள் சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா தர நாடினால் உலக மக்கள் சேர்ந்து தடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாடித்தானேயானால் உலக மக்கள் சேர்ந்தாலும் அது தடுக்க முடியாது. இதுதான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். இதுதான் அல்லாஹ்வுடைய தத்துவம், இதுதான் அல்லாஹ்வுடைய தக்தீர், இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதுதான் அல்லாஹ்வுடைய கலம் ஆதியிலே எழுதாக்கி. இதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உலகத்தை விட்டு படைக்கப்படும் பொழுது அதை யார் சாப்பிடுவான் பெயர் அல்லாஹ்வு தஆலா குறித்துதான் படைக்கிறான். உலகத்தில் ஒரு பெண் படைக்கப்படும் பொழுது அந்த பெண்ணை யார் கல்யாணம் முடிப்பார் என்பதையும் கூட அல்லாஹ்வு தஆலா பெயர் குறித்துதான் உலகத்திலே படைக்கிறான் இல்லையா. இதுதாங்க நாம் உலகத்தை அன்றாடம் அனுபவிக்கிறோம். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தத்துவம், அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாம இருக்குன்னு நம்புறோம். ஆனா எங்க அன்றாட செயல்பாடுகள் எங்க கல்விக்குள்ள வருதா என்றால் எங்களை முயற்சிகளை பார்க்கும் பொழுது அது எங்களாலதான் எல்லாம் நடக்குது என்ற ஒரு தன்மைக்கு தான் எங்க ஒரு செயல்பாடு இருக்கிறது. தவிர அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான், அவன் அந்த விஷயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு முக்கியமான அந்த உண்மையான ஈமானியத்துடைய தத்துவம் எங்களோட கல்விக்குள் குறைபாடாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைப்பதற்கு முந்தையே ரிஸ்க்குகளை அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். அந்த ரிஸ்க்குகள் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா எங்களை எங்களோட ரிஸ்க்கு விரட்டுது இல்லையா, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட அஜல் மௌத்துடைய தேதி எங்களை விரட்டுவது இல்லை. எங்க போனாலும் உங்களை தேடி வரும் இல்லையா, தேடி வரும் என்பதற்காக ரிஸ்க் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அது தரட்டும் என்று வீட்டுக்குள்ளப்படுத்தா சரி வருமா இல்ல, அதற்குண்டான ஒரு சில முயற்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் நபிமார்களுக்கும் அந்த பாடங்கள் சொல்லிக் கொடுத்தான், எங்களுக்கும் அந்த பாடங்கள் சொல்லி தந்திருக்கிறான். அது என்ன பத்தி யோசித்து பாருங்க. செய்தா உமர் பண்ணு கத்தா பிரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ் பங்கு வைக்க ரிஸ்க் கிடைக்கும் என்பதற்காக வீட்டுக்குள்ள ஒருவன் படுத்துக் கொண்டிருந்தால் வீட்டுடைய முகத்தை அல்லாஹ் உடைச்சுக்கிட்டு ரிஸ்க் கிடக்குவானா இல்ல இல்லையா. அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் பங்கு வச்சுக்க, எனக்கு உங்க எல்லாருக்கும் பங்கு வச்சிருக்கிறான். எங்களுக்கு பெயர் குறிக்கப்பட்டு உணவுகள் உலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது வரும் எந்த அமைப்புல வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு ஒருவன் சோபேரி அல்லாஹ் தருவான் தருவான் ஒரு படிச்சான் பாருங்க, அல்லாஹ் அவன வீட்டுடைய முகத்தை உடைச்சுக்கிட்டா உள்ள கிருத்து கிடக்குவான் இல்லையே. அப்படிப்பட்ட மக்களுக்கு அடி கொடுங்க, அவனை உலகத்துல முயற்சிக்க சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் பங்கு வைத்த ரிஸ்க்கு இருக்குது, நாங்க நம்பி இருக்கிறோம் சரியா. அழகாகவும் ஹலாலாகவும் அந்த ரிஸ்க்கு தாமதம் இல்லாமல் எங்களை கையில கிடைப்பதற்காக வேண்டி நாங்கள் முயற்சிக்க வேணும். ஒவ்வொருத்தருடைய விஷயங்களையும் முயற்சி இருக்க வேணும். அந்த வகையில் தான் ஒரு மனிதனுக்கு மூணு அம்சம் அவசியம் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். பல ஹதீஸ்ல பல மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்ற விஷயத்துல மூணு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ஆண் மகனுடைய வாழ்க்கையில அமைய வேண்டும். ஆண் மக்களான எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மூன்று முக்கியமான அம்சங்கள் ஒழுங்காக அமைய வேண்டும். அது வரக்கத்துள்ளதாக அமைய வேண்டும். வரக்கத்துள்ளதாக அமைந்து விட்டால் அது அவனுடைய வாழ்க்கையில உலகத்துல ஒரு நிம்மதியும் கிடைக்கும், ஆகரத்துக்கு அமல் செய்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும். அந்த மூன்று அம்சங்கள் என்ன தெரியுமா, முதலாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒழுங்கான தொழில் வாய்ப்பு இருக்கணும். ஹலாலாக சம்பாதிப்பதற்கு என்ற ஒரு தொழில் அவனுக்கு அழகாக அமைய வேண்டும். அது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது காரியாலயத்தில் வேலை செய்வனாக இருக்கலாம், அல்லது பாதை ஓரங்களிலே வியாபாரம் செய்கிறவனாக இருக்கலாம், அல்லது கரத்தையில சாமான வச்சு தள்ளி கூறி கூறி வச்சுக்கிட்டு அதுவாக இருக்கலாம். ஏதோ அவன் அன்றாட ரிஸ்க்க தேடுவதற்கு ஒரு தொழில் அவனுக்கு ஒழுங்கான தொழிலாக இருக்க வேண்டும். அவனுடைய சம்பாத்தியம் மனமானதாக இருக்க வேண்டும். இதாக முக்கியம். இரண்டாவது என்ன தெரியுமா, அவன் வாழ்வதற்கு, அவனுடைய மனைவியை வாழ வைப்பதற்கு, அவனுடைய புள்ள குட்டிகளை வாழ வைப்பதற்கு அவனுக்கென்று ஒரு பலக்கத்தா நம் மனை வீடு அமையணும். விளங்குதா? சில பேருடைய வீடு தரத்திலையும் உள்ள வீடு ஆயிருக்கு இல்லையா, பாக்குறோம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீடு பறக்கத்தில்ல. ஏங்க, அந்த வீட்டுக்குள்ள தரித்திரங்களை உருவாக்குவது நீங்களா? அதுங்களா, அல்லாஹு தஆலா தான் உலகத்திலே சதையோ கையில நடத்துவது. அந்த தரித்திரம் உலகத்துல வீட்டுக்குள்ள வருதா? பலாய் முசீபத்துகள் வருதா? சோதனைகள் வருதா? குடும்பங்கள்ல நோய் ஆட்சி படைக்குதா? அக்கம்பக்கத்து வீட்டு மக்கள் மூலமா பிரச்சனையா? அல்லது அந்த ஏரியாவில் வாழ்க்கொள்ளவங்களுக்கு ஆபத்து வருதா? இந்த மாதிரி நிம்மதி இல்லாத தன்மை உங்களுக்கு வருதுன்னா வீட்டை நீங்க வழக்கத்துல வீடு ஆக்கி கொள்ள முயற்சிக்கல. ரசூல் தானே சொல்லி கொடுத்தாங்க, வீடுகள்ல தொழுங்க, சுண்ணத்தான தொழில்கள் தொழுங்க. பரலான தொழில் தொழ சொல்லல, பெண்கள் தொழுவாங்க, ஆண்களா உள்ளவங்க பள்ளிக்கு வாங்க. வீடுகள்ல சுண்ணத்தான தொழில்களை தொழுங்க, வீடுகள்ல குர்ஆன் ஓதுங்க, வீடுகள்ல விக்ரு ஓதுங்க, வீடுகள்ல சலவாத் ஓதுங்க, அல்லாஹ்வுக்கு மனமான விஷயங்கள் நடத்துங்க. அங்கதான் ரஹமத்துடைய மலாய்க்கத்துடைய பார்வை அந்த வீட்டுக்கு வரும். அந்த ஆகாயத்தை நோக்கும் பொழுது எவ்வாறு நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறதோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீடும் ரஹமத்துடைய மலாய்க்கத்துமாருடைய பார்வையில மின்னப்படக்கூடிய இல்லமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டை நாடிதான் ரஹமத்துடைய மலக்குகள் வருவாங்க. ரஹமத்துடைய மலக்குள் வீட்டுக்கு ஏன் வராங்க? அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சுமந்துகிட்டு வராங்க. அந்த வீடு தான் ரஹமத்துள்ள வீடா இருக்கும். இப்ப அப்படியாங்கிற வீடு இருக்குது, அப்படியாங்கிற வீடு இருக்குது. வீட்டுகளை பாருங்களேன், என்னென்ன ஜாதி சைத்தான் பொட்டிகள் தேவையோ எல்லாமே வாங்கியாச்சு. எங்களை பிள்ளை கொண்ட இறக்கம், எங்களை மனைவியுடைய பாசம், அல்லது எங்களை பிள்ளை கும்பல பிள்ளை கூட பாசம் என்பதற்காக எல்லா புள்ளால உலகத்துல சைத்தானியத்தான குணங்கள் எதுவோ, யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை எங்களை வழிகளுக்கு ஏதாவது எங்களை ஈமானை இல்லாமலாக்க முடியாது. அவனுக்கு தெரியும், யாருக்கு? யூதனுக்கு, கிறிஸ்தவனுக்கு தெரியும், முஸ்லீம்களை மதமாத்த முடியாது. சரி இல்லையா? இவ்வாறு உதாரணம் பாருங்க, சிங்களவர்கள் சிங்கள கிறிஸ்டியன் இருக்கான் பாத்தீங்களா இல்லையா, தமிழர்கள் தமிழ் கிறிஸ்டியன் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, வேறு வேறு மதங்களை பின்பற்றவங்கள அந்தந்த மதத்தை சொல்லி கிறிஸ்டியன் ஒன்று இருக்கிறான் நான் பாக்குறோம். முஸ்லீம்கள் முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒன்று இருக்கிறானா? இல்ல. ஆனா இப்படியான ஒரு கிறிஸ்தவ அமைப்பு முஸ்லீம்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருந்த பொழுது இலங்கையில திணிக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு, கொழுமா நகரத்துல தெய்வ ஏரியாவில் நிறைய மக்கள் வாழ்ற ஏரியா, பத்திரையோ பாடசாலை பார்த்திருப்பீங்க இல்லையா, கிறிஸ்துவ பாடசாலை படித்த மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. அந்த பாடசாலைகளில, அதாவது எங்கட பாடசாலைகளில் கூட மாணவர்களை பிள்ளைகளை படிக்க வைக்க வேணுமா, எங்களோட மதத்தை ஏற்றுக்கொள்ளணும், எங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த காலத்து ஆங்கிலேயர்கள் மூலமாக திணிக்கப்பட்டது. தங்களோட பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேண்டிதான் ஒவ்வொரு மார்க்கத்தை பின்பற்றவங்க அந்தந்த மார்க்கத்துக்கு மாறினாங்க. அதனாலதான் சிங்கள கிறிஸ்தியன் தமிழ் கிறிஸ்தியன் உலகத்துல பேசி பார்க்கிறோம் இல்லையா. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த சில சீரர்கள் தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இலங்கை தாய் நாட்டிலே அந்த காலத்துல வரலாறு படித்த மக்கள் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல வாழ்ந்த பல சீரர்கள் இருந்திருக்கிறாங்க. சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகள் உலக அறிவில்லாமல் மக்களாக போனாலும் பரவாயில்ல, ஈமான விட்டுறார்கள் மக்களே என்று பொது அறிவிப்பு. அது குறிப்பா அந்த புத்தகத்திலே அந்த வரலாறு எழுதும் பொழுது முஸ்தபா ஆலிம் என்ற ஒரு நாமத்தை குறிப்பிடுகிறார்கள். நான் வாசிச்சிருக்கேன், சொல்றேன். முஸ்தபா ஆலிம் என்று ஒருவர் அவர் கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்தவர் என்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னார், தெரியுமா, ஏ முஸ்லீம்களே, அந்த காலத்துல முஸ்லீம் பெரிய வளர்ச்சி காணும் இலங்கை தாய்நாட்டில், என்ன சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகள் எல்லாம் பெரும்பெரும் அதாவது மக்களாக படி உலக அறிவில்லாத மக்களாக போனாலும் பரவாயில்ல, நீ மதத்தை மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறாதீங்க என்று குரல் கொடுத்தார். அந்த குரலை முஸ்லீம்களா உள்ளவங்க எதை விட்டு கொடுத்தாலும் மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஈமான விட்டு கொடுக்க மாட்டாங்க, கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உதாரணமா ஒருத்தன் குடிகாரனா இருந்தாலும் கூட, குடி வெறியில இருந்தாலும் கூட, அவனுக்கு முன்னால எங்களை மார்க்கத்தை ஏசி பாருங்க, அவன் வெறியில இருந்தாலும் கூட செய்வான், அவன் அதை விட்டு கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களோட கல்வுக்குள் ஈமானியத்தான அந்த தன்மைகளை உருவாக்கி வளர்த்து அந்த தன்மை தந்து திருக்கிறார்கள் இல்லையா. அதனால சொன்னாங்க வேணாம் என்று. அதனால தாங்க முஸ்லீம்கள் அப்ப காப்பாற்றப்பட்டாங்க. அந்த காலத்துல இஸ்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, அந்த மதம் மாற்றப்பட விடாமல் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த மாதிரி தன்மையில யூத கிறிஸ்தவர்களுடைய திட்டம் தெரியும், அவங்க மதம் மாற்ற முடியாது முஸ்லீம்களை. அதுக்காக வேண்டிய முஸ்லீம்களுடைய கொள்கைகளை கலாச்சாரங்களை வீணடிப்பதற்காக சரித்திட்டங்கள் செய்யப்படுகிறார். அந்த அமைப்புல தான் இந்த காலத்துல உருவாக்கப்பட்ட அறிவு வளர்ச்சி காணப்பட்டு நாம் படிக்கிறோம். அறிவு என்பது இரண்டு வகையான அறிவிக்கிறது. இல்மு நாஃபியா, ரசூலுல்லாஹ் கேட்கும்போது சொன்னாங்க, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கா இல்மன் நாஃபியன், பிரயோசனமான அறிவை தான் கேட்டாங்க. அறிவு அறிவு நாங்க படிக்கிறோம், ஆனா அறிவு என்பதில் பிரயோசனமான அறிவை தான் அல்லாஹ்வை கேட்கணும், அதுதான் பிரயோசனம். இன்று மக்கள் மத்தியிலே பிரயோசனமான அறிவும் இருக்கிறது, அதே போல மக்களை அழிக்கக்கூடிய அறிவுகளும் இருக்கிறது. அந்த வகையில் உருவாக்கப்பட்ட சைத்தானியத்தான குணங்கள் தான் இந்த வீடுகளில் வந்தது. எனவே நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூணு முக்கியமான விஷயங்கள் அம்சம் அவசியம். அதுல ஒன்றுதான் முதலாவது என்ன தெரியுமா, அவனுக்கு அழகான தொழில் வாய்ப்பு இருக்கணும். இரண்டாவது என்ன தெரியுமா, அவன வீடு வாழ்வதற்கு ஒரு மனை தேவை, அந்த மனை வரக்கத்துள்ள இல்லமாக இருக்க வேண்டும். அந்த வரக்கத்துள்ள இல்லமாக ரஹமத்துடைய மலக்கில் வந்து கொள்கிற இல்லமாக்கி கொள்ள ரசூலுல்லாஹ் என்ன முறைகளை கையாண்டார்களோ அந்த முறைகளை கையாளுங்க. மூணாவது என்ன தெரியுமா, ஆண் மகனா உள்ள எங்களுக்கு ஜௌஜத்துன் சாலிகத்துன், சாலிகத்தான ஒரு மனைவி அமையோடும், இல்லாட்டி நரையுடைய வயசு வர்றதுக்கு முன்னே உங்களை கணவனாக்கி விட்டுருவாங்க. அதை விட்டு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு சொன்னாங்க, யா அல்லாஹ், நரையுடைய வயது வருவதற்கு முந்தி, நரையுடைய வயது வருவதற்கு முந்தி என்னை நரக்க செய்து விடுவாளே, அவிதமான மனைவி விட்டு பெண்ணை விட்டு பாதுகாப்பு தேடுன்னு வாக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நிறைய பேர் அறக்கிறவனா போயிட்டா பாத்தீங்களா, நிறைய பேர் அறக்கிறவனா போயிட்டான் இந்த காலத்துல, என்ன பித்ரா குழப்பம். அப்ப சாலிகத்தான மகள்மார்களை பெற்றோர்கள் வளர்க்கணும், மனமுடிச்சு கொடுக்கிற கணவனிடத்துல சாலிகத்தார் ஒரு பெண்ணை ஒப்படைக்கணும், அந்த பெண் கணவனாக உள்ளவன் சாலிகாத்தான் அந்த மனைவியை ரொம்ப சாலிகான அமைப்பிலே வழிநடாத்தணும். இந்த மாதிரி தன்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அமைஞ்சிடுமாக இருந்தால் உண்மையில நிம்மதியாயிலே பாருங்க, உங்க வீடு பறக்கத்தா இருக்கு சரியா, அழகான தொழிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, ஏதோ அன்றைக்கு அன்றைக்கு கிடைக்குது அல்ஹம்துலில்லா, பசி இல்லாம ஏதோ சம்பளத்தோட சோத்தோட நாம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம். வீட்டு பிள்ளைகளை மனைவி சாலிகத்தான மனைவியா இருக்கிறா, வீடும் பறக்கத்தா இருக்குது. இப்பெல்லாம் அல்லாவுக்கு வழிபட்டு ரசூலுக்கு வழிபட்டு இபாதத்தோட காலத்தை ஓட்டணுமா இல்லவா இல்லையா, ஆகிரம் தானே கிடைக்க நோக்கம், உலக தேவைதானே, தேவையா வாழ்வதற்கு மனுஷன் கல்புல நிம்மதி தேவை இல்லையா, அந்த நிம்மதிக்காக வேண்டித்தான் கண்மணி நாயகம் சொல்லுங்க, உங்களோட வீடுகளை மனமான வீடாக்கி கொள்ளுங்க, உங்களோட மனைவியை சாலிகத்தான மனைவி ஆக்கி கொள்ளுங்க, அதே போல நீங்க அழகான ஒரு தொழில் ஆக்கி கொள்ளுங்க. என்ன படிக்கிறோம், அல்லாஹ் முதலாளி படைத்தது கலாம், அந்த கலம் எழுதிய விஷயம் தான் உலகத்தில் நடக்குது, அதான் தலையெடுத்து தக்குதி என்று சொல்றோம். அதுல ஒன்றுதான் ரிசுக்குடைய பாடத்தான் உங்களுக்கு சொல்லுவாரே, அந்த ரிசுக்கு எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்ட ரிசுக்கை அழகான ஹலாலான அமைப்பில தேட முயற்சிப்பது எங்களோட கடமை. அது மார்க்கம், தொழுவது எப்படி இபாதத்தோ, விக்ரு செய்வது எப்படி இபாதத்தோ, குர்ஆன் ஓதுவது எப்படி இபாதத்தோ, இதே மாதிரி ஹலாலாக நாங்கள் சம்பாதிப்பது தொழில் செய்வது வணக்கம் வாஜிபுடுத்த நாங்கள் ரசூலுல்லாஹ். பரலான கடமைக்கு பின்னால் ஹலாலாக சம்பாதிப்பது, ஹலாலாக வியாபாரம் தேடுவது, வியாபாரம் செய்வது, ஹலாலாக பொருட்களை தேடுவது வாஜிபு என்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லுங்க. இல்லையே இதுக்கு பங்கு வச்சுதான் இருக்குது, அதனால வீட்டுக்கு வருமே என்று படுத்தலாம். ஏன் உமர் பின் கத்தாப் அழகா சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். அப்ப பங்கு வைக்கப்பட்ட விதுக்கு தான் எங்களுக்கு கிடைக்கும், பங்கு வச்ச அளவு தான் கிடைக்கும். சரி, அல்லாமல்லா மாநிலமா தான் நான் அந்த அது சொல்லிட்டோம். அப்படியானால் பங்கு வச்சது அழகாகவும் அது சுருக்காகவும் அவசரமாகவும் வந்து கிடைக்க முயற்சிக்க வேணும். அதான் தவக்கல். தவக்கல் என்ன, தவக்கல் வச்சுக்கிட்டு அல்லாஹ் தங்க ரிசுக்க தருவான்னு வீட்டுக்குள்ள இருக்கலாம். தவக்கலோட அல்லாஹ் பங்கு வச்ச ரிசுக்க அல்லாஹ் தருவான் என்று முயற்சிக்கணும். அதுதான் ரசூலுல்லாஹ் பறவை உதாரணம், அது படித்தான் நினைக்கிறீங்க, பறவை உதாரணம் சொன்னாங்க. பறவைக்கு தெரியும் அல்லாஹ் பங்கு வச்ச ரிசுக்கு அல்லாஹ் தருவான் இல்லையா, அது கூட்டுக்குள்ள அல்லாஹ்னு படுத்துக்கிட்டு அல்லாஹ் ரிசுக்கு நீ தாண்டி படுத்துருந்துச்சா இல்ல, காலையில அந்த முகம் எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் பறந்து போகுது இல்லையா, அப்படிதான் நம்ம ஹதீஸ்ல படிச்சுக்கிறோம். வெறும் வயிற்றோட பறந்து போகுது, மாலை நேரத்துல கூட்டுக்கு வருது, நோய சாப்பிட்டு வருது, அல்லாஹ் தானே கொடுக்கறான் பாருங்க. அந்த பறவை கூட தவக்கலோட முயற்சிக்கிறது, பறந்து போகுது, அதனுடைய உணவை தேடி போகுது. இந்த மாதிரிதான் உலகத்தில் உள்ள மனிதர்களா உள்ள நாங்க, அதிலையும் குறிப்பா மூமின்களான முஸ்லீம்களா உள்ள நாங்க, அல்லாஹ் பங்கு வைத்ததை தருவான் என்ற தவக்கலோட நாம முயற்சிப்பது, எங்களோட தொழில்கள் ஹலாலாக ரிசுக்குகளை தேடுவது, அது ஒரு வணக்கம் ஒரு. அதுக்காக வேண்டி தொழாம பேசி வியாபாரத்தை இறங்கி அபிபாதத்துன்னு சொல்றது இல்ல, எங்கள் அன்றாட கடமைகளை பசுந்தா செஞ்சுட்டு நீங்க ஹலாலா ரிசுக்கு தேடுவது இபாதத் வணக்கம். எப்படி தெரியுமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்வருமாறு சொல்லி தர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உட்பட சஹாபாக்கள் எல்லாரும் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் மஜ்லிஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மஜ்லிஸுக்கு முன்னால ஒரு கம்பீரமான ஒரு வாலிபர், ஒரு கம்பீரமான வாலிபர், கொழுத்த ஒரு வாலிபர், சக்தி வாய்ந்த ஒரு வாலிபர் நடந்து போறார். இவங்களை கண்ட உடனே அந்த சபையில ஒரு கதை வந்துச்சு. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அதாவது இந்த மனிதர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வாலிபனா இருக்கிறார், ரொம்ப குவத்துள்ள ஒரு வாலிபனா இருக்கிறார். இவருடைய சக்திய, இவருடைய பலத்தை, இவருடைய வாழ்நாள அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய கலிமா உயர்த்துற விஷயத்துல ஜிஹாத்துல கழிச்சா எவ்வளவு நல்லா இருக்குமே என்ற ஒரு வார்த்தையை அந்த வாலிபனை பார்த்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்பட சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கும் பொழுது கதை பட்டுச்சு. உடனே பக்கத்துல இருந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் வந்து அவங்க கிடையாது, அவரை பார்த்து அப்படி சொல்லவானா, அவரு ஹலாலாக சம்பாதிக்க போகிறார், தான் மட்டும் ஹலாலா சம்பாதிச்சு தான் மட்டும் ஹலாலா சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி செல்வாரே ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் ஹலாலா சம்பாதிக்கிறான், தானும் சாப்பிடணும், தண்ட மனைவியும் சாப்பிடணும், தண்ட புள்ளகுட்டிகளும் சாப்பிடணும், தான் செலவு கொடுப்பதுமா தண்ட வயது முடிந்த பெற்றோர்கள் அவனை பராமரிப்பில் இருக்கலாம் இங்க மாதிரியா குடும்பத்தைக்கு தானே, அந்த மாதிரி தங்களை தண்ட குடும்பத்தை ஹலாலா சாப்பிட கொடுக்க வேணும் என்ற எண்ணத்தோடு அவர் வீட்டை விட்டு வெளிக்கிறது போவாரையானால் அவரும் தொழுகை மத்த கனவை முடிச்சிட்டு சம்பாதிப்பதற்காக தொழிலுக்காக வேண்டி போற நேரம் கூட நல்ல நீயத்தோட ஹலாலாக சம்பாதிக்கணும் என்ற எண்ணத்தோட வீட்டை விட்டு கவனிக்கிறதினாலும் நீங்கள் கழிக்கிற அந்த மனுஷியாலம் எல்லாம் இபாதத்தாகத்தான் கணிக்கப்படும், நன்மையாகத்தான் கழிக்கப்படும். எட்டு மனுஷியாலம் காரியாத்திரை வேலை செய்வீங்களா, ஹலாலா சம்பாதிக்க வேண்டும் என்று பொருட்படுத்த அந்த கடமையை துஷ்பிரயோகம் செய்யாம அரசு அடிக்காம அந்த எட்டு மனுஷியால ஒழுங்கா வேலை செய்வீங்களா? வேலை செய்யறவங்க சொல்றேன், வியாபாரம் பண்ற வியாபாரிமார்களே நீங்க உங்களோட வியாபாரத்தை நம்பிக்கையா நாணயமா பொய் சத்தியம் பண்ணாம பருக்கு வியாபாரம் செய்யாம ஏமாத்து வியாபாரம் செய்யாம அழகான முறையில அந்த வியாபாரத்தை எட்டு மனுஷியாலமோ பன்னெண்டு மனுஷியாலமோ அந்த பஜாரில் அழகா அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய தொழுகை மற்ற கடமையை செஞ்சுட்டு அந்த ஹலாலா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ரிசுக்குகளை தேடுற விஷயத்தை முயற்சிப்பீர்களாக இருந்தால் அதெல்லாமே உங்களுக்கு இபாதத்தை எதிர்பார்த்து உலகத்தில் வாழ்வதை விட தானாகவே தான் சம்பாதித்து சாப்பிடுவதை, தன்னை கையால தேடி தான் சாப்பிடுவதை, தன் குடும்பங்கள் சாப்பிடுவதை கண்மணி நாயகம் வரவேற்றிருக்கிறார். இந்த ஹதீஸை சொன்ன ரசூலுல்லா சொல்றாங்க, வாழ்ந்த நபி அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க அவங்க கரத்தினாலேயே சம்பாதிச்சு சாப்பிட்டார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க உதாரணம் சொல்லணும், உலகத்துல அவங்க ராஜா இல்லையா, ஒரு நபி உலகத்துல அவங்க பல பகுதியில ராஜா, உலகத்துக்கு ராஜா இருந்தவங்க மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்துக்கே ராஜாவா இருந்தவங்க முஸ்லீம்கள்ல, அதுல குறிப்பா இஸ்கந்தர் துல்கர்னு இருந்திருக்கிறாங்க சப்ஜெக்ட் வேற, ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் அரசரா இருந்திருக்கிறார், நபியா இருந்திருக்கிறார், அரசர் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அரசாங்க சொத்து இருக்குது இல்லையா, அதுல இருந்து வரும்படி எடுத்து சாப்பிடாம இல்லையா, அப்படி இருந்தும் கூட அவங்க அவங்க கரத்தினால சம்பாதிச்சுதான் அன்றாட வாழ்க்கையில தேவையான ரிசுக்கை சாப்பிட்டு இருக்கிறாங்க என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்துல அவங்க அரசனாக இருக்கு, அவங்க ஆரம்பத்துல ஆடு ஆடு மேய்க்கிற இடையராக இருந்திருக்கிறாங்க இல்லையா, ஆடு மேய்க்கிற இடையராக இருந்த பொழுதுதான் அவங்களுக்கு அரச பதவி கிடைச்சது, அதுக்கப்புறம் அல்லாஹ் நபியாக்கினான். நபியான காலத்துல அவங்களுக்கு வேற தொழில் எதுவும் தெரியாது, அவங்க அரசாங்க வரும்படியில் கிடைக்கிற வரும்படியை கொண்டுதான் அன்றாட வாழ்க்கையை நடாத்திருக்கிறார்கள். என்றாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பழக்கம் இருந்தது, மாறு வேடம் போட்டு ஊரை சுத்தி வருவார்கள், மாறு வேடம் போட்டு ஊரை சுத்தி வருவாங்க, எந்த ஆட்சி எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்றாங்க, ஏதாவது புறப்பாடு இருக்குதா என்பதை சோதிப்பதற்காக வருவாங்க. அப்படியே சுத்தி வார நேரத்துல ஒரு மலக்கு ஒரு மனித ரூபத்தில் வருகிறார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சலாம் சொல்லி கதைக்கிறாங்க, கேட்கிறாங்க தாவூதுடைய ஆட்சியை பத்தி என்ன சொல்றீங்க, அவருடைய அரசாங்கத்தை பத்தி என்ன சொல்றீங்க, எப்படி இருக்குது என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் மலக்கு மனிதர் சொல்றாரு, மனிதரா இருக்கிற அந்த மலக்கு சொல்கிறார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சீரழித்தனமான ஆட்சியை செய்கிறார், ஆனால் அவருடைய ஆட்சியில ஒரு விஷயம் நடக்குது தெரியுமா, அவருடைய அன்றாட வாழ்க்கை செலவுக்காக அரசாங்க சொத்திலிருந்து அவர் மாதாந்த சம்பளம் எடுக்கிறார், அதுதான் அவருக்கு அவ்வளவு பொருத்தமில்லை என்ற ஒரு செய்தியை மலக்கு சொன்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விரைந்து போகிறார்கள். முசல்லாவுக்கு வந்தா மிஹ்ராப் தெரியும் தொழில் தொழுகிடும், முசல்லா போட்டாங்க நின்றாங்க தொழுதாங்க, அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு தொழில் தெரியாதல்லாம், எனக்கு தொழில் செய்யக்கூடிய முறை தெரியாத ரப்பு, எனக்கு ஒரு தொழிலை கற்றுத்தா அல்லா, அதன் மூலமாக ஏங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஹலாலான ரிஸ்க்கை நான் தேடிக்கொள்ளணும் கேட்டாங்க. உடனே ரபுல்லா அல்லதீன அல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு இரும்பை உருக்கி கவசம் செய்யக்கூடிய உருக்கு சட்டை செய்யக்கூடிய அந்த அறிவு ஞானத்தை தொழிலை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று நாம் குர்ஆன்ல கூட படிக்கிறோம் இல்லையா. ஹதீஸ்லயும் தன்மொழி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறார், உருக்கு சட்டை இரும்ப உருக்கி சட்டை செஞ்சாங்களே நாம சேட் போடுற மாதிரி, டிவி சேட் போடுற மாதிரி யுத்தத்துக்கு போறவங்க உருப்பு சட்டை போடுறாங்க பாத்தீங்களா, கவசம் போடுறாங்க இரும்பால, எதிரிகளுடைய வாழ்வெட்டு தாக்குதல் படாமல் இருக்க அந்த உருப்பு சட்டையை உலகத்துல உருவாக்கி தந்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அது அல்லாஹ்வுத்தால கற்றுக் கொடுத்தான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார். உலகத்துல எல்லா நபிமார்களுமே இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்தார். 124 நபிமார்கள் வந்தார். குர்ஆன்ல 25 நபிமார்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறார். பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு புரட்டி பாருங்க. எல்லா நபிமார்களுமே தங்களோட வாழ்க்கையில அவங்க அன்றாட ஏதாவது ஒரு தொழில்தான் செஞ்சிருக்கிறார்கள். நிறைய நபிமார்கள் ஆடு மேய்க்கிற இடையர்களாக இருந்தாலும், ஆடுமேய்க்கிற இடையர்களாக நபிமார் பல பேர் இருந்தாலும் பல நபிமார்கள் பல பல தொழில் செஞ்சிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களோட மார்க்கத்தின் தந்தையாம் செய்தனா இப்ராஹிம் அலை இஸ்லாம். எங்களோட மார்க்கம் என்ன? இஸ்லாம் இல்லையா. எங்களோட இஸ்லாம் மார்க்கத்தின் வாப்பா யார் என்று கேட்டா என்ன சொல்வீங்க? செய்தனா இப்ராஹிம் அலை இஸ்லாம். எங்களோட மார்க்கத்தின் நபி யாரு? எங்களோட கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்களோட மார்க்கத்தின் தந்தையாம் செய்தனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் உலகத்துல உடல் வியாபாரம் செய்யற ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள். நீ வியாபாரம் பண்ணுங்க நாங்க ரசூலுல்லாஹ். இதே மாதிரி செய்தனா இத்ரீஸ் அலை இஸ்லாம் உலகத்துல தையல் வேலை புடவை தக்கீர தையல் தைதலா இருந்திருக்கிறாங்க இத்ரீஸ் அலை இஸ்லாம் இல்லையா. நூஹ் அலை இஸ்லாம் மர வேலை செய்கிறவர்களாக, ஜக்கரியா அலை இஸ்லாம் மர வேலை செய்தவர்களாக, மூசா அலை இஸ்லாம் ஆரம்பத்தில் ஆடு மேய்க்கிறவர்களாக, கண்மணி நாயகம் சல்லாஸ்மவங்க ஆரம்பத்தில் ஆடு மேய்க்கிறவர்களாக, பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவனோட வியாபாரங்கள் தலைமை தாங்கி அவங்க சீரியாவுக்கு போய்த்திருக்கிறாங்க. அதனால தான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஹதீஜாவை மனமுடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்து அல்லாஹ் அவங்களை ஒரு சீமான் தரமுள்ள ஒரு மனிதனாக மாற்றினான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. நீ பத்தி குர்ஆன் படிக்கிறானே, அலம் யஜிதுக யதீமன் பாவா மனமுடித்தார்களோ அந்த கதீஜா, எப்பொழுது ரசூலுல்லாஹ் மனைவியானார்களோ அந்த கதீஜாவுடைய சொத்தும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர் சொந்தமாயிச்சு. எனவே ரசூலுல்லாஹ் அதை கொண்டு சீமான் தரம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார்கள். ஆனா எங்களை போல சீமான் தரம் கிடைச்சிருந்ததுக்காக ஆடம்பரமா வாழல, அந்த சீமான் தரத்தை மழ மழன்னு செலவழிச்சாங்க. கடைசியில எப்படின்னா ஷிபு அபி தாலிபில ரசூலுல்லாஹ் ரசூலுடைய குடும்பங்கள் எல்லாரும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டு சீபா வீட்டாளிகள் ஆக்கப்பட்ட பொழுது கடைசியில் சாப்பிட ஒண்ணும் இல்லாம இலைகளை கொலைகளை ஒட்டக தோள்களை சுட்டு சாம்பலை தண்ணியில கரைச்சி குடிச்ச நிகழ்வு எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கதான் ரசூலுடைய வாழ்க்கை. அப்ப எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையை புரட்டி நாங்க பார்க்கும் பொழுது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில தொழில் செஞ்சுதான் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி எங்களோட தொழில் மனமான தொழிலாக அமைய ஒவ்வொரு மக்களும் இது துவா செஞ்சு கொள்ளவும். இப்ப நான் சொல்றேன், கொத்துபாவில் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டிருக்கீங்க ஜும்மாவுக்கு, பெரிய பெரிய தொழில் அதிபர் இருக்கிறீங்க, சீமான் தரம் உள்ள மக்கள் இருக்கிறீங்க. நீங்க பிறக்கும் பொழுது எதையும் கொண்டுட்டு உலகத்துல பிறக்கல இல்லையா. நீங்க பிறக்கும் பொழுது உலகத்துல எதையும் கொண்டுட்டு பிறக்கல, ஒன்னும் தெரியாமத்தான் நீ உலகத்துக்கு வந்தீங்க. உங்களோட மார்பா உமாட மார்பு எங்கிட்டு கூட உங்களுக்கு தெரியாது. உமா தூக்கி வச்சுதான் உங்களை பால் குடிக்க கூட பழக்கினாங்க இல்லையா. அதுக்கு பிறகு இப்படி இப்படி வந்து வந்து இப்ப பெரிய ஆளா இருக்கிறீங்க, பெரிய சீமான் தம்பில மக்களா இருக்கு. ஏங்க அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொத்துக்களை தந்திருக்கிறான் தனம் வந்திருக்கு நான் கேட்கிறேன். இதே மாதிரி அல்லாஹு தஆலா ஏழை மக்களையும் படைச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியமத்துக்களை கொடுத்தது ஒவ்வொரு காரணங்களுக்காக. அப்ப தொழில் என்பது எல்லா மக்களுக்கும் தேவை. இப்ப என்ன தெரியுமா, அடிமட்டத்தில் உள்ள சில பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழில் செய்ய தெரியும், தொழில் செய்வதற்கான மூலாதாரங்கள் பொருட்கள் கிடையாது, பண வசதிகள் கிடையாது இல்லையா. அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். நிறைய வீடுகள்ல நிறைய வீடுகள்ல தொழில் தெரிந்த பெண்கள் இருக்கிறார்கள், மாப்பிள்ளை தலாக்கு சொல்லப்பட்ட பெண்களோ அல்லது கணவன் மௌத்தான விதவை பெண்களோ நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நான் சொல்றது தெரியுமா, நாம எல்லாரும் உலகத்துல நாம எங்களுக்காடி வாழக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி அவங்க அவங்களுக்கு வாழ்ந்து காட்டல, அவங்க 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 குடும்பத்துக்கு மட்டும் வாழ்ந்து காட்டல, அவங்க முழு உம்மத்துக்கும் வாழ்ந்து காட்டல்தான் சுன்னத் இல்லையா. அப்ப நாங்க நீங்க எல்லாரும் அல்லாஹ் தந்த செல்வத்தை நீங்க உங்களுக்கு செலவழிங்க வாணான்னு சொல்லல, உங்க குடும்பத்துக்கு செலவழிங்க வாணான்னு சொல்லல. ஆனா எங்களோட சமுதாயம் ஒன்று இருக்குது, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, வளர்ந்து வரக்கூடிய வாலிபர் இருக்கிறாங்க, எத்தனையோ படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, தொழில் வாய்ப்பு தெரிந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களால ஏதாவது ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு தொழில் வாய்ப்புகளை கற்றுக் கொடுக்க முடியுமா, வியாபாரம் தெரிந்தவருக்கு வியாபாரம் நடத்துவதற்கு ஒரு பங்கு வியாபார வாய்ப்புல முதல்ல கொடுத்து நீ வியாபாரம் பண்ணப்பா, அதுல எனக்கு 30% எனக்கு தா, நீ 70% எடுத்துக்கோ என்று ஊக்குவிக்கிற மக்கள் யாராவது உங்கள் இருக்கிறீங்களா நான் கேட்கிறேன். அந்த மாதிரி தன்மை மனம் படைத்தவங்க குறவு நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த பள்ளின்னு சொல்லல, எந்த பள்ளி நீ பார்த்தாலும். எனவே நான் சொல்லுறேன் தெரியுமா, கொத்துபாவில் படிக்கிற நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு பாடம் ஒன்று வரும். எனவே தொழில் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அத்தியாவசியம். அது சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, கரத்தையில தேங்காயை போட்டுக்கிட்டு தேங்காய் தேங்காய்னு விற்கிறான் பாருங்க, அதுவும் ரசூலுல்லா. அந்த மாதிரி எப்படியோ ஹலாலா நாலு பணம் சம்பாதிக்கிறானா அவன் ரசூலுல்லா வாழ்த்து இருக்கிறாங்க. விறகில் வெட்டி சம்பாதிக்கிற ஒரு மனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முசாஃபா செஞ்ச பொழுது அவனோட கையை தூக்கி ரசூலுல்லா முகத்துல வச்சு முத்தமிட்டுக்கிட்டாங்க இல்லையா. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, நாட்டுப்புறத்துல வசிக்கிற ஒரு அரபி இவரை யார் ரசூலுல்லா முத்தமிட்டீங்கன்னு கேட்ட பொழுது, இல்ல அவர் ஹலாலா சம்பாதிச்சு விறகில் வெட்டி அவரது கையில கரக்கட்டை பிடிச்சிருக்கிறது, பரக்கத்தான கை. ஹலாலா சம்பாதிக்கிறது இவாது சொன்னேன் ஆரம்பத்துல. அப்ப ஹலாலா சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. நான் சொன்ன சொல்ல பாருங்க, அல்லாதான் ரஜாக், அல்லாதான் ரஜாக் இல்லையா, அல்லாதான் ரிஸ்க் கொடுக்கிறது. எங்களுக்கு ரிஸ்க் அல்லாஹ் பங்கு வச்சுட்டான், பங்கு வச்ச ரிஸ்க் கொடுக்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான், ஒவ்வொரு வீடு வீடு வந்து அல்லாஹ் கொடுப்பானா உலகமை பாத்தீங்களா. உலகத்துல அல்லாஹ் தான் எல்லா விஷயத்தையும் நடாத்துகிறான், அதற்கு சபபுக்கா வேண்டி சில பேர் நியமிப்பான் இல்லையா. நாங்க பிறக்கும் பொழுது ஆரம்பத்துல உன்ன சொன்னேன், ஒண்ணும் இல்லாம தான் பிறந்தோம், ஏதோ அல்லாஹ் பெரிய செல்வ செழிப்போடு தந்திருப்பான், தனவந்தர்களாக தொழில் அதிபதிகளாக பெரிய பெரிய அந்தஸ்தோட மக்களாக இருப்பீங்க இல்லையா. உங்களை கொண்டு பல பேரை அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிற மனிதனாக அவங்களை நியமித்திருப்பான் பார்த்திருப்பீங்க. சில பேர் கொம்பனி நடத்துற மக்கள் இருப்பீங்க, கடைகள் பெரிய வியாபாரம் பண்ற மக்கள் இருப்பீங்க, பல பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா. நீங்க கொடுக்கிற மாதாந்த சம்பளத்தினால் உங்களிடத்துல ஊழியம் செய்கிற அந்த வீடுகள்ல ஊழியர்களுடைய வீடுகள்ல அடுப்பு எரியுதான், அவங்க வீடுகளுக்கு ரிஸ்க் போய் சேருதா, யார கொண்டு போகுது, அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அந்த கொடுக்கிற ரிஸ்க சபபா சாட்சியார் உங்கள். எனவே நீங்க கொடுக்கிற கைவுள்ள மக்களாக இருக்கணும், தனவந்தர்களே. அல்லாஹ் உங்க நியமத்தில் வந்திருப்பான், பலக தந்திருப்பான், எப்பவும் நீங்க உங்களுக்கு வாழாதீங்க, உங்களோட குடும்பம் கொண்டு மட்டுப்படுத்திக் கொள்ளலாம், குடும்பங்களுக்கு வாழுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க வாழான்னு சொல்லல. நீங்க உங்களுக்கு அல்லாஹ் தரப்பட்ட செல்வங்களை உங்களோட சுருக்கி கொள்ளாம எங்களோட சமுதாயங்களுடைய வளர்ச்சிக்காக, மத்த மக்களுடைய தொழில் வாய்ப்புக்காக இந்த மாதிரி அமைப்புகள் நீங்க கையாள்வது ஆக முக்கியமான அம்சம். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த கொத்துவா பிரசங்கத்தில் நிறைய உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டா எடுத்து எடுத்து கொஞ்சமா உங்களுக்கு வழங்குறமாய் சொல்லலாம். இதுல கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, கடைசியா நீ நாங்க எல்லாரும் நிறைய கொத்துபாக்கள் மக்கள் மக்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய முஸ்லீம்களை பொறுத்த வகையில் அல்லாஹு தஆலா வியாபாரம் வியாபாரம் என்ற ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை முஸ்லீம்கள் கையில கொடுத்துருக்கீங்க இல்லையா. இப்ப இந்த வியாபாரம் முஸ்லீம்களுடைய கைகளில் இருந்து நழுவி போகக்கூடிய ஒரு சூழலை நாங்க பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா, முஸ்லீம்களா உள்ள நாங்க அல்லாட புறத்திலிருந்து கிடைச்ச வியாபார அமைப்புகள், உலகத்துல வியாபார அமைப்புகள் இந்த முஸ்லீம்கள் வந்து கை நழுவி போகுதா, முஸ்லீம்களா உள்ள நாங்க எங்கட வியாபாரத்துல தூய்மையை காப்பாற்றப்படவில்லை. நீங்க ஒழுங்கா வியாபாரத்தை பண்ணல, அல்லா என்ன செய்யறான், உங்கள்ட்ட இது பறிச்சு அடுத்த மொழி கொடுக்கலாம். உலகத்துல நாம் என்ன நம்பியிருக்கோம், காய்ந்த மரத்திலிருந்து இலை உழுவதா இருந்தாலும் அல்லாட நாட்டுப்படித்தானே உழும், அதான் நம்பியிருக்கேன் உறுதி சரியா. எனவே எங்கட வியாபாரம் அந்நியவங்களுக்கு பறி போகுதா எடுக்கிறாங்களா, அது அரசாங்கத்தின் மூலமா வேறு அமைப்பின் மூலமா அது பறிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறதா. காரணம் என்னன்னா எங்கட வியாபாரத்துல எங்கட கொடுக்கல் வாங்கல அன்றாட செயல்பாடுகள்ல தூய்மையை காப்பாற்றப்படவில்லை. தூய்மை தெரியுமா, ஹலால் பேணுதல் காப்பாற்றப்படவில்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர என்ற பேணுதல் இல்லை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பக்குவா என்ற பயபக்தி இல்லை. எப்படியோ நாலு பணம் கிடைச்சா சரி, எவனை கொண்டாவது எனக்கு கோடி கிடைச்சா சரி என்றுதான் உலகத்துல மக்கள் வாழ்றாங்களே தவிர, நாம அடுத்தவங்களுக்கு பிரயோசனம் உள்ள மக்களா வாழணுமே, அல்லா எங்களை படிச்சிருக்கான, அல்லா தந்ததான், அல்லா நன்றி செலுத்தணுமே என்ற ஒரு எண்ணம் மக்களுடைய கண்ணிலிருந்து அகற்றப்பட்டு விட்டார். சரி, நீங்க செய்கிற அனைத்து கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் எல்லாம் உங்களுக்கு மனமான வியாபாரமாக, நீங்க செய்கிற தொழில் எல்லாம் உங்களுக்கு மனமானதாக அமைய, அதன் மூலமா கிடைக்கூடிய வரும்படிகள் எல்லாம் மனமான ரிசுக்குகள் அமைய என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. வியாபாரம் பண்ற நீங்க அடுத்தவங்கள்ட்ட இருந்து வியாபார பொருட்களை வாங்கும் பொழுது அதை கொண்டம் பண்ணி வாங்காதீங்க. மனமான வியாபாரம் அல்ல. ஒரு பொருளை வாங்கும் பொழுது பொன்னம் பண்ணி வாங்குறது, குறை சொல்லி வாங்குறது. இந்த பொருள் உண்மையில மனசாட்சி தெரியும், ஒரு கல்யாணம் பண்றாரு, ஒரு வாகனத்தை வாங்குறாரு, ஒரு ஊட்டை வாங்குறாரு, ஒரு காணியை வாங்குற சொல்லையா, இது ஜன்னெல்லாம் உடஞ்சி தெரிச்சு போய் ஜன்னெல்லாம் மாத்தோனும், கூரையெல்லாம் மாத்தோனும் சொல்லி போட்டு அவன் பௌத்தம் 2 லட்சம் தட்டி அடிக்கிறேன் அடிக்கிறோம் இல்லையா, வரக்கூடிய வரும்படி மனம் இல்லை நாங்க ரசூலும் தான். இதே மாதிரி ஒரு பொருளை நாங்க விற்கும் பொழுது புகழ்ந்து விற்க வேணாம் நாங்க ரசூலும் தான். ஒரு கஸ்டமர் வாராரு, இந்த பொருள் இவ்வளவுதான் வேலை, விரும்பம்னா எடுங்க எடுப்போங்க, இல்லாத பொல்லாத புகழெல்லாம் புகழ்ந்து அவனை தலையில கட்டி விடுறது. 2 நம்பர் சாமான, 1 நம்பர் சாமான, பாவம். கஸ்டமர் வியாபாரத்துல நீயே பிச்சுக்கொள்ள தெரியுமா, உங்களுக்கு ரிசுக்கு வர மாதிரி, உங்களோட குடும்பத்துக்கு ரிசுக்கு வர மாதிரி இந்த வியாபாரத்தால நாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம். உதாரணமா, ஜப்பான்ல தயாரிக்கப்பட்ட பொருளை நாட்டுல வாங்கறது ஜப்பானுக்கு வாங்கிக்கிறதுல ஒத்துட்டு இருக்கும், அதை அழப்பிச்சானேங்க பங்குடணும், அதை அழப்பிக்கிறவர் தூய்மையான பொருளை பங்கிட்டாருன்னா எல்லாருக்கும் உதவியா இருக்கும் இல்லையா. அந்த நீயத்து ஒரு மக்களுடைய கல்வியில வரணும் இல்லையா. ஒரு பொருளை விற்கும் பொழுது புகழ்ந்து விற்க வேணாம் நாங்க சொல்லணும், புகழ்ந்து விற்பீங்களாக இருந்தா அந்த வியாபாரம் மனமான வியாபாரம் அல்ல, வரக்கூடிய வரும்படி ஹலாலான தூய்மையான வரும்படியாக இருக்குமா என்பது கேள்விக்குறி நாங்க ரசூலும் தான். 3வது ஒரு பொருளை விற்கும் பொழுது குறைகளை மறைச்சி விற்காதீங்க. தான் குறை உள்ள பொருளை மரபக்கம் திருப்பி வச்சு விற்கிறேன், எவ்வளவு தள்ளையாவது கட்டுறது, அந்த வியாபாரம் வரக்கத்தில்லை என்று ரசூலும் தான். இதே மாதிரி எந்த ஒரு பொருளை நீங்க விற்கும் பொழுது கண்மணி நாயகம் சொன்னாங்க, சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ண சத்தியமா அன்றே. இந்த 4 குணமும் எங்களோட வியாபாரிகள் திரிக்கிறா இல்லையா, அடுத்தவங்கள்ட்ட சாமான் வாங்கும் பொழுது எப்படியாவது வகுப்பில் அடிச்சு நாம எங்களோட லாபத்தை தான் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்க வேண்டும். 2வது பொருளை விற்கும் பொழுது புகழ்ந்து விற்கிறது, சரிங்க, பசந்தி இல்லாத அது பசந்தி இல்லைங்க. எனவே நீங்க சாப்பிட போறீங்க, உங்களோட புள்ள குட்டிகள் சாப்பிட கொடுக்க போறீங்க, அதுல கூட வரும்படியால நீங்க பள்ளிகளுக்கோ மசிதுக்கோ மதரசாக்களுக்கோ ஏழை மக்களுக்கு உதவி செய்ய போறீங்க. எனவே வரக்கூடிய வருமான ஒரு மனசாட்சி தெரியும், இது ஹலாலா தூய்மையானதா. எனவே எங்களோட ரிசுக்குகள் மனமானதாக இருக்க, உங்களோட தொழில் உங்களோட வியாபாரம் மனமானதாக இருக்க சத்தியம் பண்ணாதீங்க, ஒரு பொருளை குறை சொல்லி வாங்காதீங்க, பொருளுடைய குறைய மறைச்சி நிற்காதீங்க. அதே மாதிரி ஒரு புகழை, அதாவது ஒரு பொருளை சத்தியம் பண்ணி அடுத்தவங்களுக்கு தள்ள கட்டாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா இருந்தா உங்களோட வியாபாரம் வரக்கத்தில்லை. நாங்கள் கண்மணி நாயகம் செல்லாசனம் இப்படி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லித்தரப்பட்டிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய ரிசுக்களை பங்கு வச்சிருக்கிறான், பங்கு வச்ச ரிசுக்கள் ஹலாலா தேடிக்கொள்ள எங்களோட தொழில் தயவாக இருக்க வேணும், கொடுக்கல் வாங்கல் தூய்மையாக இருக்க வேணும். அதே போல எங்களோட வீடு வாசல் வரக்கத்தாக்கி கொள்ள என்ன வழிகளோ அதை கையாளுங்க. எங்களோட மனைவி மார்க்க சாலிகத்தான மனைவிகளாக அமைய அவங்களுக்கு நாங்கள் வழிகாட்டிகளாக இருக்கோம், நாங்கள் முன்மாதிரியாக இருக்கோம், நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களோட இறக்க தன்மையோடு நடந்து கொள்ளவும். இந்த மாதிரி தன்மையோடு நடந்துகிட்டால் தான் ஆக முக்கியமானது. எனவே வியாபாரங்கள் விஷயங்கள்ல ஹராம்கள் கலந்துடாம, சுபத்து கலந்துடாம பக்குவமா பேழுதலாக நடந்து கொள்ளுங்க. அத்தோடு அன்றாட கடமைகள், பரலான கொள்கைகள், மத்த கடமைகள் எல்லாத்தையும் வாழ்க்கையில பேழுதலாக செய்வதோடு, உலகம் என்பது தேவைக்காக தரப்பட்டது, ஆக்கிரம் என்பது நோக்கமாக தரப்பட்டது, நாம் அல்லாவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான், அவன் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கான் என்பதை புரிந்து உலகத்தில் எங்களை வாழ்க்கையை சீர் செய்து கொள்வதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய தன்மை. அந்த மாதிரி தன்மையோடு வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறவர்கள் தான் அல்லாவிடத்திலே வாழ்த்தப்பட்டு நல்லடியாறு சேர்த்து அல்லாஹ் அவங்களை சுவர்க்கத்துக்கு எடுப்பான் என்ற செய்திகளை கூட குர்ஆன் மூலம் அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டிருக்கிறான். எனவே நாம் எல்லாரும் பரிபூர்ணமான ஈமான் உள்ள யக்கீனியத்துள்ள மக்களாகுவதோடு அல்லாஹ்வுக்கு எதை எங்களுக்கு பங்கு வைத்தானோ அது அழகாக எங்களுக்கு கிடைக்க, தூய்மையானதாக கிடைக்க அல்லாஹ்வுக்கு கிருபை செய்வதோடு, எங்களோட வியாபாரங்கள், எங்களோட கொடுக்கல் வாங்கல், எங்களோட அன்றாட தொழில் குறவுகள் எல்லாம் அபிவிருத்தி உள்ளதாக, வரக்கத்துள்ளதாக, தூய்மையானதாக அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பிய பிரகாரம் அமைவதற்கு அல்லாஹ்வுக்கு கிருபை செய்வதோடு ஓடு சமுதாயத்தில் கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்கள் நீக்கப்படுவதற்கும் விதவைகளுக்கு நல்ல மறுவாழ்வுகள் கிடைக்க பெறுவதற்கும் அல்லாஹு தஆலா அழகான அமைப்பில் உதவிகள் செய்வானாக. அதே போல எங்களோட பாவங்களை மன்னித்து, எங்கள மறை மக்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களை உஸ்தாத்மாவுடைய பாவங்களை மன்னித்து நல்ல மக்களாக எல்லாரையும் ஆக்குவானாக. கஷ்டங்களிலிருந்து நல்லா எங்களை காப்பாற்றுவானாக. கவலை இருந்துகளை பாதுகாப்பானாக. பொல்லாத பயங்கரமான கெட்ட கேவலமான நோய் தும்புகள் நல்லா காப்பாற்றுவானாக. திடீர் மௌத்துகள் திடீர் ஆபத்துகளை பாதுகாப்பானாக. உண்மையான ஈமானோடு வாழ்ந்து உண்மையான ஈமானோடு மரணிக்க அல்லாஹ் அனைவருக்கும் திருப்ப செய்வானாக. அல்லாஹ் படித்த விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செஞ்சு நல்லவங்களா முத்தக்கிங்களா சாலிங்களா வாழ எம் அனைவருக்கும் திருப்ப செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.